இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை அற்றது பற்றனில் அப்படிங்கிற ஒரு சிறுகதை இந்திரா பார்த்தசாரதி அவர்கள் எழுதினது. 1989 ஆண்டோட சிறந்த இலக்கிய சிந்தனை பரிசு பெற்ற சிறுகதை, அவசியம் படிக்க வேண்டிய சிறுகதை. இந்த மாதிரி சிறுகதைகள் வந்து நமக்கு வாழ்க்கை மேலே ஒரு பெரிய நம்பிக்கையை தரும். அந்த மாதிரி ஒரு சிறுகதை இந்த கதை. எப்படி ஆரம்பிக்கிறதுனாக்கா, ரயில் தனது வேகத்தை குறைத்து கொண்டு ஸ்டேஷனுக்குள் தயங்கி தயங்கி சென்றது. தமது மனநிலையை சுட்டி காட்டுவது போல் தோன்றிட்டு சவேசனுக்கு. கும்பகோணம் ஸ்டேஷன், அங்கே ட்ரெயின் வந்தாச்சு. இன்னும் அரை மணி நேரத்தில் அவர் சபேசன் வந்து சாரங்கவாணி சன்னதி தெருக்கு போனால் அவரோட மூன்று தலைமுறையாக அவருக்கு சொந்தமான இருந்த வீட்டுக்கு போய் சேர்ந்துடலாம். இந்த தலைமுறையில் அவருக்கு அந்த வீட்டு மேலே வாரிசு உரிமை இருக்கே தவிர அனுபவ உரிமையெல்லாம் இல்லை. அந்த வீட்டில் யார் இருக்கா அப்படின்னா, 58 வயசில் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையிலேருந்து ரிட்டையர் ஆகி அங்கேயே குடியிருக்கா சங்கரையரும் அவரோட மனைவி நீலாம்பிகை மாமியும். அந்த வீட்லேயும் 30 வருஷங்களாக குடித்தனம் பண்ணிட்டுருக்கா. ஒருத்தருக்கு ஒருத்தர் தோணை. அவளுக்கு 3 குழந்தைகள் பிறந்தது, ஆனால் ஒன்று கூட தங்கலை. அவருக்கு பெரிய வேலையெல்லாம் ஒன்றும் கிடையாது. அரசாங்கத்தில் ஏதோ சின்ன வேலையில் இருந்து அவருக்கு அங்கே ரிட்டையர் ஆனவொடனே இன்னும் பெருசாக பணம் கிடச்சிருக்கோம், ஒன்றும் பெருசாக கிடச்சிருக்காது. பென்ஷனும் ஏதோ 200 or 250 தான். அதில் அவர் குடியிருக்கிற அந்த கும்பகோணத்தில் இருக்கிற அந்த வீட்டுக்கு 50 ரூபா வாடகை கொடுத்துட்டுருக்கார். 30 வருஷங்களாக அவர் அதே தான் கொடுத்துட்டுருக்கார். 10 வருஷத்துக்கு முன்னாடி சபேசனோட அப்பா இறக்கும்போது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனார். என்னென்னா, என்ன ஆனாலும் சரி கும்பகோணத்தாத்து கிழவரையோ அவர் ஆம்படையாலேயோ ஆற்ற காலி பண்ண சொல்லாத, அவள் இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போகட்டும். மனுஷன் சர்க்கார் உத்தியோகத்தில் தான் இருந்தான், பணம் பண்ண தெரியல. அவன் மாதிரி இருந்தவன்லாம் வீடு கட்டின்ட்டாங்க, இவனுக்கு தெரியல. கலியுகத்தில் தெய்வந்தான் நல்லவாளுக்கு ஒத்தாசை பண்ணாட்டாலும் நாமாவது பண்ணுவோமே, என்ன நான் அவனுக்கு கொடுத்துருக்கிற வாக்கை காப்பாற்றுவியா அப்படின்னு சபேசனோட அப்பா ரொம்ப தீர்மானமாக சொல்லியிருந்தார். அப்பா கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்காக அன்னைக்கு வாக்கு கொடுத்த சபேசன் இப்போ கும்பகோணத்துக்கு வந்திருக்கார். எதுக்குனாக்கா, கிழவரை காலி பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்காக. இது நியாயந்தானா அப்படிங்கிற கேள்வி வரலாம். ஒரு சின்ன சூட்கேஸையும் கைப்பையும் கொண்டு வந்திருக்கார். அவர் தயங்கி தயங்கி நிற்கிறத பார்த்த உடனே ஒரு போர்ட்டர் வந்து, என்ன சாமி கூலி வேணுங்களா அப்படின்னு கேட்டான். அவன் கேட்கும்போதே ஆச்சரியமாக தான் கேட்டான். ஏன்னா இவருக்கு ஒரு 55 வயசு இருக்கும், உடம்புல எந்த தளர்ச்சியும் இல்லை, இவரால் இவரோட பையை தூக்க முடியும். இருந்தாலும் ஏன் இவர் தயங்கி தயங்கி நிற்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகத்தோடய இவரை பார்த்து கேட்டான். இல்லைப்பா வேண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனை விட்டு வெளியில் வந்தார். தான் கொண்டு வந்த டிக்கெட்டை கொடுத்துட்டோம். அவர் கும்பகோணம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷங்கள் ஆச்சு. அப்போது அவங்க அம்மா காரியத்துக்காக தான் கடைசியாக வந்திருந்தார். அவள் அப்பா வந்து அவள் அம்மா காரியம் முடிஞ்ச உடனே இவரோட டெல்லிக்கு வரத்துக்கு மறுத்தார். முத எனக்கு எதுக்குடா இந்த வயசில் டெல்லியும் கல்கத்தாவும், சங்கரையர் இருக்கார் பார்த்துப்பார் அப்படின்னு. அதுக்கப்புறமா ரொம்ப வற்புறுத்தினப்புறம் தில்லிக்கு இவரோட கிளம்பி போனார். ஆனால் 6 மாதம் கூட அதுக்கப்புறம் இல்லை. அவர் வெளியில் பெருசாக காட்டுக்கலையே தவிர 60 வருஷங்களுக்கு மேலே கூட வாழ்ந்த தன்னோட மனைவி இறந்த பிரிவை அவரால் தாங்கிக்க முடியலை. அவங்க அப்பாவுக்கு, அதாவது சபேசனோட அப்பாவுக்கு சபேசன் கொடுத்த வாக்கு, அந்த வாக்குக்கு பல சோதனைகள் வந்தது. 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சோதனை கூட வந்தது. என்னென்னா, அவரோட பெண்ணு சபேசனோட பெண்ணு கௌரிக்கு கல்யாணம் நிச்சயமாச்சு. அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40,000 ரூபா தேவையாக இருந்தது. அப்போ அவரோட மனைவி பார்வதி நச்சு பண்ணா, அதான் கும்பகோணத்து வீட்டை 40,000 கேட்குறாள், கொடுத்துருங்க அப்படின்லாம் கேட்டாள். அது எப்படி முடியும், கிழவர் என்ன செய்வார் அப்படின்னு இவர் கேட்டார். அதுக்கு நாம் என்ன செய்ய முடியும், 27 வருஷமாக அதே வாடகையை கொடுத்துட்டுருக்காரு, இந்த வாடகைக்கு அவருக்கு இந்த மாதிரி வீடு கிடைக்குமா, நாம் வாடகையை வசித்துணோமா, அப்படி இருக்கிறச்சே நமக்கு இப்போ ஒரு சமயத்தில் காசு வேணுங்கும்போது அவன் ஒத்தாசை பண்ணாமையா போயிடுவா அப்படின்னு பார்வதி கேட்குறா. இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவர் இப்போ எங்கே போவார் சொல்லு அப்படின்னோடனே, அவர் எங்கே போவாரோ அதை பற்றி நமக்கு என்ன கவலை, நமக்கு இப்போ பணம் வேணுமே அப்படின்னு இவரோட மனைவி திருப்பி நச்சரிக்கிறா. 27 வருஷமாக மாதம் 50 ரூபா கொடுத்துட்டுருக்கார். கிட்டத்தட்ட 18,000 ரூபா ஆச்சு. வீடு தமதுன்னு சொல்லிக்க அவருக்கு சட்டப்படி உரிமை உண்டு, அப்படி கூட சொல்லி பார்த்தார் சபேசன். வேணா நீங்கள் போய் சாசனம் பண்ணி கொடுத்துட்டு வாங்கோ அப்படின்னு அவளும் கோபமாக சொல்லிட்டு விட்டுட்டா.
அதுக்கப்புறமா அவர் வந்து அவரோட மகள் கல்யாணத்துக்கு ப்ராவிடென்ட் ஃபண்ட்லேருந்து பணம் எடுத்து ஒரு மாதிரி சமாளிச்சிட்டார். ஆனால் பார்வதிக்கு அசாத்திய கோபம் இருந்தது. இப்போ திருப்பியும் ஒரு சோதனை. ஏன்னா சுபேசன் ஓய்வு பெறத்துக்கு இன்னும் 6 மாதங்கள் தான் இருந்தது. அவருக்கு கும்பகோணத்து வீட்டை தவிர வேறு சொந்த வீடெல்லாம் கிடையாது. ஓய்வு பெற்றதுக்கப்புறமா அரசாங்கம் தந்திருந்த வீட்டெல்லாம் காலி பண்ண வேண்டியிருக்கும். பார்வதிக்கோ கும்பகோணத்துக்கு வரத்துல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. நீங்கள் போய் தினந்தோறும் காலை வேளையில் காவேரியில் ஸ்நானம் பண்ணிவிட்டு சாரங்கமணி கோயிலை சுற்றின்னு இருப்பேள், நான் வரமாட்டேன் அப்படின்னு தீர்மானமாக சொல்லிட்டா. ஏய், அங்கே எவ்வளோ நிம்மதியாக இருக்கும் தெரியுமா அப்படின்லாம் இவர் சொல்லி பார்த்தார். அந்த நிம்மதியெலாம் எனக்கு வேணாம், நீங்கள் அந்த கிழவரையும் போக சொல்ல மாட்டேன், எனக்கு ஒன்று கொடுத்தனும் பிடிக்காது அப்படின்னு தீர்மானமாக சொல்லவும் சவேசன் சமாதானமாக சொல்கிறார், டே அந்த கிழவருக்கும் அவரோட மனைவிக்கும் இன்னும் இருக்க போகிறது கொஞ்ச நாள். அவருக்கு 88 வயசாகுது, மாமிக்கு 82 கிட்டத்தட்ட, ரொம்ப வயசாகுது அவளுக்கு. கடைசி காலத்தில் இருக்கா அவள், அவளை தொந்தரவுப்படுத்துறது நன்னா இருக்குமோ, நீயே சொல்லு அப்படின்னு ரொம்ப சமாதானமாக கேட்குறேன். இப்போ அந்த கிழவரும் மாமியும் நன்னா தான் கின்னுனு தான் இருக்கா, நாம தான் அவளுக்கு முன்னாடி போயிடுவோம் போல் இருக்கு அப்படின்னு இவர் மனைவியும் கோபமாக சொல்கிறான். சரி, அப்போ பிரச்சனையே இல்லை, இருக்கிற கொஞ்ச நாளைக்கு வாடகை வீட்டிலே இருந்துட்டு போயிடுவோம் அப்படின்னு இவரும் சொல்லார். பார்வதிக்கு ரொம்ப கோபம் வந்தது. உங்களுக்கு சாமர்த்தியம் கிடையாது, அவளை கெஞ்சி இவளை கெஞ்சி நிலம் அலாட் ஆகியிருக்கிற ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் மெம்பர்ஷிப்புக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன், நீங்கள் ஒரு துரும்பு அசைச்சேளா சொல்லுங்கோ. இப்போ 60,000 ரூபா கட்டணுங்கிறா. நம்ம வீட்டை விற்கிறதை தவிர நமக்கு வேற வழி என்ன இருக்கு? நமக்கு ஒரு சொந்த வீடு வாங்க வேண்டாமான்னு அவ ரொம்ப தீர்மானமாக சொல்கிறான். 3 வருஷத்துக்கு முன்னாடி 40,000 தரேன்னு சொன்னாள், இப்போ 70,000 தரேங்கிறான் அதே கும்பகோணத்துக்கு வீட்டுக்கு. அதனால இவரோட மனைவி தீர்மானமாக சொல்கிறா, அந்த பணத்தை கேப்பா, அந்த 70,000 ரூபா வந்ததுன்னா நம்ம 60,000 ரூபா இந்த வாங்குற புது வீட்டுக்கு கட்டிட்டு பாக்கி 10,000 ரூபாயே நம்ம வந்து பேங்க்ல போட்டுண்டா நமக்கு நிம்மதியாக இருக்கும், உங்களுக்கு வரப்போகிற ப்ராவிடென்ட் ஃபண்டு கிராஜுவட்டி எல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம எல்லாத்தையும் மொத்தமாக வச்சுக்கலாம், சாப்பிட்றதுக்கு பென்ஷன் பணம் கூட போதும் அப்படின்லாம் சொல்கிறா. இவருக்கு ஆச்சரியமாக இருக்குது இவர் மனைவியை பார்த்து. ஒரு நாட்டு நிதியமைச்சர் இருக்க வேண்டியவ சாதாரணமாக நமக்கு மனைவியாக அமைஞ்சிட்டாலே அப்படிங்கிற மாதிரி அவர் நக்கல் பண்ணுறார். போதும் இந்த கேலி பீச்செலாம், உங்கள் சாமர்த்தியத்தை அங்கே போய் காட்டுங்கோ, முதல்ல கும்பகோணம் போய் வீட்டை விற்கிற வழியை பாருங்கோ அப்படின்னு தீர்மானமாக சொல்லிட்டா. இப்போ அதுக்காக தான் இவர் கும்பகோணத்துக்கு வந்திருக்கார். இவர் வந்து அங்கே கும்பகோணத்து ஸ்டேஷன் வாசல்ல நிற்கிறார். அப்போ எவனோத்த வந்து கேட்குறான், ஏன் சார் வண்டி வேணுமா அப்படின்னு. சபேசனுக்கு வண்டியிலையோ பஸ்லேயோ அவசரமாக போக வேண்டிய காரியம் என்ன இருக்குது, மெதுவாகவே நடந்து போய்விடலாம் அப்படின்னு தோன்றுறது. கொஞ்ச நேரம் சங்கரையர் நிம்மதியாக தான் இருந்துட்டு போட்டுமே அப்படிங்கிற மாதிரி அவருக்கு எண்ணம். உடனே வண்டிக்காரனை பார்த்து, வண்டி வேண்டாம், நடந்தே போயிடுவேன், மெதுவாக நடக்க ஆரம்பிக்கிறார். நடக்கும்போது அவர் மனசுக்குள்ளே பல கேள்விகள், தான் செய்கிறது நியாயந்தானா? ஏன்னா அந்த வயசானவா ஒரு விதமான சௌகரியத்தோட 30 வருஷங்களாக ஒரே வீட்டில் 50 ரூபா கொடக்கூலி கொடுத்துட்டு நிம்மதியாக இருந்துட்டா, 88 வயசு வரைக்கும் இருக்கிற ஒரு கிழவரை திடீர்னு வேறு வீடு பார்த்துக்கோங்கன்னு எப்படி சொல்கிறது? 50 ரூபாய்க்கு ஏதோ ஒரு வீடு கிடைச்சா கூட இந்த வயசில் அவரால் அந்த புது இடத்துக்கு போய் அனுசரிக்க முடியுமா? இன்னொரு பக்கம் தன்னோட மனைவி பார்வதி சிநேகிதர்கள்ட்ட எல்லாம் இந்த விஷயத்தை பற்றி சொல்லும்போது, வாட் நான்சென்ஸ், அது உங்கள் வீடு, 30 வருஷமாக குடியிருந்தா என்ன, 50 வருஷமாக குடியிருந்தா என்ன, இப்போ உங்களுக்கு பணம் தேவையாக இருக்குது, 50 ரூபாய்க்கு எந்த வீடு கிடைக்கிறதோ அந்த வீட்டுக்கு போய் தான் ஆகணும், உங்கள் தயக்கம்லாம் எனக்கு புரியவே இல்லையே, இது என்ன ராமாயண காலமாக என்ன, அப்பா சொன்னதெல்லாம் அப்படியே கேட்டுட்டு தான் ஆகணும்னு என்ன இருக்குது, ப்ளீஸ் பி ப்ராக்டிக்கல் சபேசன் அப்படின்னு பல பேர் சொல்லிட்டா. இவருக்கு என்னென்னா அதுக்கு இவரும் பதில் சொல்கிறார், அப்பா சொன்னபடி கேட்கணுங்கிறதுக்காகலாம் இல்லை, வயசான அந்த கிழத்தம்பதிகள்கிட்ட நான் வீட்டை விற்க போகிறேன் காலி பண்ணுங்கன்னு எப்படி சொல்ல முடியும், மனுஷத்தன்மைக்கு ஒரு அர்த்தமே இல்லையா அப்படின்னு வருத்தப்படுறார் சபேசன். அதுக்கு அவ நண்பர்கள்லாம், இது மனுஷத்தன்மையெல்லாம் இல்லை, பைத்தியகாரத்தனம், டெல்லியில் ஹவுசிங் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் பாதிக்கு மேலே ஃப்ராடு, ஒரு நல்ல சொசைட்டியில் மெம்பர்ஷிப் கிடச்சிருக்கு, இப்போ பணம் கட்டலைன்னா அப்புறம் உங்களுக்கு எப்படி கிடைக்கும், நாங்கள் என்ன இருக்குது சொல்கிறதுக்கு, வலிய வந்திய ஸ்ரீதேவியை விரட்டின மாதிரி தான் அவள்லாம் சொல்லிடுறான். இப்படி எல்லாரும் பேசி பேசி ஒரு வழியாக இவர் கும்பகோணத்துக்கு அனுப்பிச்சுட்டா. புறப்படும் போதும் பார்வதி சொன்னான், நீங்கள் போய் நேராக வாத்துலாம் தங்க வேண்டாம், ஒரு ஹோட்டலில் தங்கிட்டு வாத்துக்கு போங்கோ, விஷயத்தை விளக்கி சொல்லுங்கோ, இத்தனை வருஷமாக இருந்தவா நம்ம நிலைமையை புரிஞ்சிக்காமையிலா இருப்பா, 50 ரூபாய்க்கு கும்பகோணத்தில் வீடு கிடைக்கிறது ஒன்றும் கஷ்டம் கிடையாது, ஆனால் இவ்வளோ சௌரியமாக இருக்காது, வாஸ்தவம் தான், அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு தீர்மானமாக சொல்லிட்டா. இவருக்கு இப்போது மனசில் ஹோட்டலில் போய் தங்குறதா, இல்லை அப்பா அம்மா இருந்த காலத்து வரைக்கும் இந்த வீட்டில் தான் போய் எப்பயுமே சுபாவமாக தங்கியிருக்கார், இங்கேயே போய் தங்கிடுறதா, என்னன்னு அவருக்கு புரியல. இல்லை அவாத்திலேயே போய் தங்கிட்டு சகஜமாக வாழ்கிட்ட பேசிட்டு இந்த மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு அவள்கிட்ட சொல்லலாமா, என்ன பண்ணலான்னு அவள்கிட்டே யோசனை கேட்கலாமா, அவளுக்கு இந்த மாதிரி 50 ரூபாய்க்கு சௌகரியமாக வீடு கிடைக்காது, உண்மைதான் அவளுக்கு 50 ரூபாய்க்கு மேலே கொடுக்கவும் முடியாது, இதுக்காக தானே ஒரு வீட்டை பார்த்து வாடகை 80 ரூபா இருந்தால் கூட அந்த கூடுதலாக இருக்கிற 30 ரூபாயை தானே கொடுத்துடலாமா, ஒருவேளை அந்த மாதிரி கொடுத்தா அது சங்கரையருக்கு தெரியக்கூடாது, ஏன்னா அவர் மானஸ்தர் நிச்சயமாக ஒத்துக்க மாட்டார், சரி அந்த வீட்டுக்காரரோட தனி ஏற்பாடாக தான் பண்ணிண்டா கூட தில்லியிலேருந்து ஒவ்வொரு மாதம் அனுப்ப முடியுமா, அதை வீட்டுக்காரர் நம்புவாரா, அப்படியே அவர் நம்பினாலும் தன்னோட மனைவிக்கு தெரிஞ்சதுன்னா அவள் அதுக்கு ஒத்துப்பாளா, இப்படின்னு என்னெல்லாமோ ஒரு மனசில் ஒரே கவலையாக இருக்குது சபேசனுக்கு. இது எப்படி சொல்கிறது அப்படிங்கிறது அவருக்குள்ள ஒரு பெரிய தயக்கமாக இருக்குது. சபேசன் அப்படியே சன்னதி தெருக்கு வந்து சேர்ந்துட்டார். அதெல்லாம் யோஜனை பண்ணிட்டு வீட்டு வாசலுக்கு வரும்போது அந்த வாசலில் ஒரு சாய்வு நாற்காலியில் அப்படியே சாஞ்சின்னு உட்காண்டிருக்கார் சங்கரையர். கண்களை மூடின்ருக்கார், தியானமாக தூக்கமானு தெரியலை. சங்கரையரோட உடம்பை பார்த்தபோது தான் பார்வதி சொன்னது எவ்வளோ குரூரமானதுன்னு சபேசனால் உணர முடிஞ்சுது. ஏன்னா உடம்பு நாராக கிடந்தது, கண்கள்லாம் குழிவடைஞ்சு போய் உயிர் ஏதோ பழக்க வாசனையில் அந்த சரீரத்தில் ஒட்டின்னு இருக்கிற மாதிரி இருந்தது. இவரையா போய் வேறு வீடு பார்த்துக்கோங்கோ அப்படின்னு சொல்ல போகிறது, அப்படியே திரும்பி போயிடலாமான்னு கூட சபேசனுக்கு தோணிது. யார் அப்படின்னு உள்ளேருந்து ஒரு குரல் கேட்டது. அப்போ தான் சங்கரையர் கண்களை திறந்து பார்க்குறார், கண்களை இடுக்கின்னு பார்க்குறார். அவருக்கு அடையாளமே தெரியலை, யார் என்ன வேணும் அப்படின்னு அவர் கேட்கும்போதே அவருக்கு தன் அடையாளம் தெரியலை, இல்லை பார்வதி ஏதோ மோசமாக இருக்குதுன்னு புரிஞ்சுது சபேசனுக்கு. மன்னிச்சுக்கோங்க தவறாக நுழைஞ்சிட்டேன், பக்கத்தாத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு சபேசன் வெளியில் வரும்போது உள்ளேருந்து அந்த பெண் குரல் திருப்பியும் கேட்டது. தப்பு இல்லை, ரைட்டு தான், யார் சபேசன் தானா, உங்காத்தே உனக்கு மறந்து போச்சா, நன்னா இருக்கு போ, டெல்லியிலேருந்து சபேசன் அப்படின்னு அந்த மாமி சொல்கிறான். உருவத்தை கூட பார்க்காம தன் குரலை மட்டுமே கேட்டு தன் அடையாளம் கண்டுன்ற மாமியோட திறமையை பார்த்து சபேசனுக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. நீலாம்பிகை மாமி வெளியில் பார்க்கும்போது அதே புன்னகை, அதே கனிவு, உடம்புல தளர்ச்சி இருந்தால் கூட மனசில் எந்த விதத்துலேயும் அது பாதிக்கலைங்கிறது தெரிஞ்சுது. சபேசனா வாப்பா அப்படின்னு சங்கரையரும் மெதுவாக தான் குரல் கொடுக்குறார். அப்புறமா உள்ளே அழிச்சின்னு போகிறா, காது கொஞ்சம் கேட்கல, கொஞ்சம் இறஞ்சி பேசு அப்படிங்கிறார். பேசவே இல்லை, அதுக்குள்ளே இறஞ்சி பேசுனான்னு மாமி சிரிக்கிறா குழந்த மாதிரி. ரொம்ப தளர்ந்து போயிட்டாலே மாமா அப்படின்னு சவேசனும் ரொம்ப கேட்கவும், ஆமாம் வயசாகலையா, சித்ரகுப்தன் ஃபைலை தொலைச்சிட்டான் போல இருக்குது, எனக்கு போனஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறார் சங்கரையர். இங்கேருந்து சுவாமிமலைக்கு புறப்படுற மாதிரினா வந்திருக்க ஒரு சின்ன சூட்கேஸ்கையோட அப்படின்னு மாமி சிரிக்கிறா. அதுக்கப்புறமா இவர்கிட்ட சபேசன்ட்ட சங்கரையரும், நீ உனக்கு வெந்நீர் வேணுமா, கிணத்து ஜலம் போதுமா அப்படிலாம் கேட்குறா. சபேசன் குளிச்சுட்டு உள்ளே வரும்போது அப்படியே வத்த குழம்பு வாசனை அடிக்கிறது. நேராக சமையல் அறைக்கு போகிறார். எனக்காக ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணுறேளா மாமி அப்படின்னு கேட்குறா. ஸ்பெஷலாலாம் ஒன்றும் இல்லை, உனக்கு வத்த குழம்புனா ரொம்ப பிடிக்கும்னு பண்ணினேன், எங்களுக்கு வயசாகிடுது, மாமாவுக்கு எதுவும் ஒத்துக்கலை, குழம்பு பண்ணுறதே கிடையாது, எதுவும் ரசம்தான். ஆனால் உங்கள் ஒத்த குழம்பை பற்றி நீ ரொம்ப எங்கள் அம்மா சொல்லுவா மாமி, ரொம்ப ஸ்பெஷலாச்சே, உங்களை மாதிரி யாருமே வத்த குழம்பு பண்ண முடியாதுன்னு சொல்லுவா அப்படின்னு சபேசன் சொல்கிறார். பார்வதி எப்படி இருக்கா அப்படின்னு விசாரிக்கிறா மாமி. ஆ உங்களை ரொம்ப விசாரித்தான்னு இவரும் சொல்ல, குழந்தை எங்கே இருக்கா, பம்பாயில் இருக்கான்னொடனே எப்படி இருக்கா, குளிச்சுட்டுருக்காளா அப்படிலாம் கேட்குறா. அப்படி தான் தெரியறது, இந்த காலத்தில் கல்யாணம் ஆனாலும் வீடு கட்டினதுக்கப்புறம் தானே குழந்தையெல்லாம் பெற்றுக்கிறா அப்படின்னோடனே, புத்திசாலிகள் நம்மளை மாதிரி இல்லை, சரி சாப்பிடவா மாமாவை கூப்பிடு அப்படின்னு அந்த மாமியும் கூப்பிட்றா. சபேசன் வெளியில் வர்றார். மாமா வந்து குளிச்சாச்சா, சரி வா சாப்பிட்லான்னு கூப்பிட்றாங்க. கொஞ்சம் கையை கொடுத்து என்னை தூக்கி விடு, 6 மாதமாக இப்படி தான் யாராவது தூக்கி விட்டாதான் எனக்கு முடியறது, அவளுக்கும் வயசாகிடுது, யார் முன்னாலேயோ தெரியல, அப்பா தூக்கத்திலேயே போயிட்டார்னு எழுதியிருந்த கொடுத்து வச்சவர், நல்லவாளுக்கு தான் அப்படி சாவு வரும், நான் நல்லவனோ கெட்டவனோ பகவானுக்கு தான் தெரியும், எனக்கு தெரிஞ்சு நான் யாருக்கும் தீங்கு பண்ணலை அப்படின்லாம் அவர் பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கார். ரெண்டு பேரும் சமையல் அறையில் போய் உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க.
சபேசனுக்கு நினைவு வந்தபோது அந்த அறையை ஒட்டி இருந்து தான் சங்கரையரோட வீடு. முன்னாடி ரெண்டு அறைகள் தான் இருந்தது. மாடியில் ரெண்டு அறைகள் இருந்தது, கீழே நான்கு அறைகள் இருந்தது. வீட்டில் பின்னாடி கிணத்தங்கரை, தோட்டம் அப்படிலாம் இருக்கும்போது இவாளுக்கு கொஞ்சம் போர்ஷன் அவள் அப்பா அம்மா ஒரு போர்ஷன்லேயும் குடியிருந்தா. அதே அவள் அப்பா டெல்லிக்கு கிளம்பும்போது அதே வாடகை கொடுத்தா போதும், ஆனால் இந்த வீடு முழுக்க உங்களுக்குன்னு கொடுத்துட்டு போயிட்டா. ஆனால் வீடு சுத்தமாக இருக்கணும், நான் எப்போ வேணாலும் வருவேன்னு சொன்னார். உங்கள் போர்ஷனை வேணால் பூட்டின்ட்டு போங்களே மாமா அப்படின்னு சொல்லும்போது, ஏன் நான் வரும்போது தூசி தும்பா இருக்கவா, அதெல்லாம் வேண்டாம், நீங்கள் இந்த வீட்டை நல்லா பார்த்துக்கோங்கோ, நான் போகிறபோது இந்த வீடு என்னோட வரப்போகிறதா என்ன, என் உடம்பே வராதே, அதுவும் வாடகை வீடு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்பா கிளம்பி போனான். பார்வதிக்கு இதுவும் வருத்தம் தந்த விஷயந்தான். ஏன்னா வீடு முழுக்க அதே 50 ரூபா வாடகை கொடுத்ததுங்கிறது அநியாயம்னு பட்டது சபேசனோட மனைவி பார்வதிக்கு. அது அப்பா ஏற்பாடு அப்படின்னு அப்பையும் சபேசன் தீர்மானமாக சொல்லிட்டார். ஒரு பைத்தியக்கார அப்பாவுக்கு பைத்தியக்கார பிள்ளை நீங்கள் அப்படின்னு அவள் கோபமாக சொன்னது ஞாபகத்துக்கு வருது. இப்போ சாப்பிட்டுட்டே இருக்கார். வத்தக்குழம்பு அவ்வளோ வாசனையாக இருந்தது, ரொம்ப நாளாச்சு இவ்வளோ அருமையான வத்தக்குழம்பு சாப்பிட்டு அப்படின்னு சபேசன் சொல்கிறார். நீ ரிட்டையர் ஆகிறதுக்கு இன்னும் எத்தனை வருஷம் இருக்குது அப்படின்னு மாமி கேட்குறா. 58 ஆயிடுத்தா, இப்போ பார்த்த மாதிரி இருக்குது, நீயும் பார்வதியும் புது வேஷ்டி புடவையில் கல்யாண பந்தலில் உட்காண்டிருந்தது, நீ இப்போ ரிட்டையர் ஆக போகிற, 30 வருஷம் நிமிஷமாக ஓடி போயிடுத்து, ரிட்டையர் ஆகி இங்கேயே வந்துடும், எங்கள் ரெண்டு பேருக்கும் ரெண்டு ரூம் போதும் அப்படின்னு சொல்லிகிட்டே வரார் சங்கரையர். நீயும் பார்வதியும் இங்கேயே தங்கிட்டேன்னா எங்களுக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படிங்கிறார். என்ன நிம்மதி அப்படின்னு சபேசன் கேட்டவுடனே, எங்கள் காரியத்தை யார் பண்ணுவா, எங்களுக்கு யாரும் கிடையாதேன்னு சங்கரையர் சொன்னவுடனே, நீங்கள் வாட்டுக்கு பேசிகிட்டே போகிறேளே, டில்லியில் இருந்துக்கிற வாளுக்கு இங்கே இருக்க வந்து பிடிக்குமா அப்படின்னு மாமி கேட்குறா. அதை எப்படி குங்குமம் அவனுக்கு பிடிக்காமல் போயிடும், இங்கே தானே படித்தான், இங்கே இருக்கிற அந்த காந்தி பார்க்கில் மரம் மரமரமாக சுற்றியிருப்பான், காவேரியில் நீந்திருப்பான் அப்படின்னவுடனே, சபேசன் அவனுக்கு நீச்சல் தெரியுமா அப்படின்னு சங்கரையர் திருப்பி கேட்குறார். தெரியாது மாமா அப்படின்னவுடனே, நான் இங்கே பார்க்கலையும் சுற்றி சுற்றி விளையாடினதில்லை அப்படின்னு ஒரு மாதிரி சாமர்த்தியமாக, தனக்கும் கும்போணத்துக்கும் ஒன்றும் ஒட்டுதல் இல்லை அப்படிங்கிற மாதிரி சபேசன் சொல்கிறார். சங்கரையர் ரொம்ப வெகுளியாக, உன்னை நான் 28 வயசில் தானே பார்த்தேன், அதனால் உன் சின்ன வயசுலாம் எனக்கு தெரியாது, ஆனால் நான் கும்பகோணம் வந்து செட்டில் ஆனது காரணம் நான் இங்கே பிறந்து வளர்ந்ததுனால தான். உங்கள் அப்பாவுக்கு இல்லாத அதிர்ஷ்டம் எனக்கு இருக்குது, அவருக்கு காவேரி கரையில் நேரில் எனக்கு நேர போகிறது. உடனே மாமி சட்டுன்னு, காவேரி கரையாக இருக்கலாம், இந்த வீட்டில் இல்லை அப்படின்னு மாமி சொன்னவுடனே சபேசன் சட்டுன்னு மாமியை நிமிந்து பார்க்குறார். மாமி வேற எங்கேயோ பார்த்துட்டு இருந்தா. என்னடி சொல்கிற அப்படின்னு சங்கரையர் சொல்கிறார். சரி சரி சாப்பிட்டு எழுந்துருங்க, நான் சாப்பிடணும் பசிக்கிறது அப்படின்னு மாமி பேச்சை மாற்றிடுறா. நீலா மாமி ரொம்ப ஆழமானவ. முதல்ல தனக்கு ரிட்டையர் ஆகிற 6 மாதம்தான் இருக்குது அப்படிங்கிறதையும் விளக்கமாக அவள் தான் சொன்னான். இப்போ அந்த வீட்டில் இல்லைங்கிறா. அப்படின்னா என்ன விஷயம்னு யோசிக்கிறார் சபேசன். ஒருவேளை பார்வதி மாமிக்கு லெட்டர் போட்டிருப்பாளோ அப்படிங்கிறது அவருக்கு ஞாபகம் வருது. மாமாவுக்கு இதெல்லாம் தெரியாதுங்கிறதும் புரியறது. ஏன்னா அவர் வந்து இந்த பேச்செல்லாம் பெருசாக எடுத்துக்கல. என்னடி சொல்கிறான்னு கேட்டுட்டோ அதை பற்றின அர்த்தம் கூட புரியாமல் அவர் பாட்டுக்கு அடுத்த வேலைக்கு போயிட்டார். ஏன்னா பார்வதி கிளம்பும் போதே சொன்னான், மாமிக்கு கடிதம் எழுத போகிறதா சொன்னான். ஏன்னா எங்கேயாவது சபேசன் வந்து பார்த்துட்டு இவாளை பார்த்தோன்னே மனசு கேட்காம எந்த ஏற்பாடும் பண்ணாமல் வந்துட்டா என்ன பண்ணுறதுங்கிறது அவளுக்கு பயம். அதனால் கண்டிப்பாக நீலா மாமிக்கு எதுவும் எழுதியிருக்கக்கூடுங்கிறது சபேசனுக்கு தெரிஞ்சது. அவள் சொன்னாலே ஒழிய எழுதியிருப்பான்னு நினைக்கல, இப்போ எழுதிட்டாங்கிறது தீர்மானமாக அவருக்கு தெரிஞ்சது. மாமி சாப்பிட்டுட்டு வாசலில் வந்து உட்கார்றா, இவர் உட்கார்ந்துருந்த பெஞ்ச் பக்கத்தில். பார்வதி அதுக்குள்ளே சங்கரையரும் தூங்கிட்டார். பார்வதி கிட்டேருந்து ஏதாவது லெட்டர் ஏதாவது வந்ததா மாமி அப்படின்னு கேட்குறார் சபேசன். ஆமாம்மா வந்தது, அவள் பேரில் நான் தப்பு சொல்ல மாட்டேன், இந்த வீட்டை 70,000 கேட்டானா கொடுத்துடு, உனக்கு வீடு வேணாமான்னு நான் டெல்லியில் அப்படின்னு கேட்டவுடனே, நீ இங்கே எங்கே போவேன்னு சபேசன் ஆர்வமாக கேட்குற, கவலையாகவும் கேட்குறேன். அதை பற்றிலாம் நீ கவலைப்படாத, நாங்கள் பார்த்துக்குறோம், ரொம்ப நாள் தங்கின விருந்தாள் மாதிரி தானே நாங்கள் இருக்கோம், இது அவனுக்கே தெரியாமல் போயிடுமான்னு அப்படின்னா, எவனுக்குனவுன்னு அவனுக்குன்னு சொல்லிகிட்டே கோவில் பக்கம் கையை காட்டுறா மாமி. நான் சொல்கிறத கேளுங்கோ, நீங்கள் இருக்கிற வரைக்கும் இருங்கோ, நான் பணத்துக்கு வேறு ஏற்பாடு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சபேசன் மனசு மாதிரி சொல்கிற. இந்த அசட்டுத்தனலாம் வேண்டாம், பார்வதி சொல்கிறது எனக்கு புரியறது, வீட்டை விற்கிறபடி நீ விற்றுக்கோ அப்படின்னு மாமி தீர்மானமாக சொல்கிறான்.
சபேசன் ரொம்ப வருத்தமாக, மாமா காவேரிக்கரை இந்த வீடுன்னார், அப்படியே அவர் விருப்பப்படியே நேரணுமே, அதுக்கு தடையாக நான் நிற்க மாட்டேன் அப்படிங்கிற. என்ன சொல்ல போகிற, வீடு வாங்க வரப்போறன்ட்ட என்ன சொல்ல போகிற அப்படின்னு கேட்டவுடனே, இப்போ விற்கலான்னு சொல்ல போகிறேன் அப்படிங்கிறார் சர்வேசன். இந்த வீட்டை வாங்க போகிறானே, அவனுக்கு இந்த தெருவில் எத்தனை வீடு சொந்தம் தெரியுமா அவனுக்கு அப்படின்னவுடனே, தெரியாதுன்னொடனே, 100,00,000 இந்த வீட்டுக்கு மதிப்பு இல்லை, அது இந்த இடத்துக்கு கும்பகோணத்தில் நடு மத்தியில் இந்த இடம் இருக்குது, அப்போ 100,00,000 கேட்க சொல்கிறேடா அப்படின்னவுடனே, நீ கேட்க வேண்டாம், அவனே வந்திருந்தான், மாமோ இதை இப்போ இருக்கிற மாதிரியே தூங்கிட்டு இருந்தார், அவருக்கு பாதி நேரம் விழிப்பு பாதி தூக்கம், எப்போவும் சொப்ன அவஸ்தையில் இருக்க வெயிட்டிங் ரூமில் உட்காந்துட்டு இருக்கார், இன்னும் வண்டி வரல, 4 நாள் முன்னால் பார்வதி கிட்டேருந்து லெட்டர் வந்தது, யோசித்தேன், அவன் நேத்தே வந்த உடனே சவேசன் இங்கே வந்தவுடனே எங்களை பார்த்தா வீடு விற்காமல் போயிடுவான், அவன் வீட்டை விற்கணுன்னா ஒரே வழி இருக்குது அப்படின்னவுடனே, அவன் என்ன வழின்னு கேட்டான், இந்த வீட்டோட மதிப்பு இன்னி தேதிக்கு 100,00,000 ரூபாய், 30,000 எங்கிட்ட கொடு காலி பண்ணுறேன்னே, சரின்ட்டான், இப்போ என்ன சொல்கிற நீ, உன் லட்சியமும் புண்ணாக்கும் அப்படின்னு அந்த மாமி சொல்கிறான். சபேசனால் நம்பவே முடியல, நிஜமாவா சொல்கிறேன் அப்படின்னு, நீ வேணா அந்த வீட்டுக்காரனை போய் கேட்டுக்கோ அப்படிங்கிறார். மாமி என்னால் நம்பவே முடியல, நீங்கள் சொல்கிறது வாஸ்தவம் தான், லட்சியங்கிறது வெறும் புண்ணாக்கு தான், நான் இப்போவே போய் வீட்டுக்காரனை பார்க்குறேன் அப்படின்னு சபேசனுக்கு உள்ளுக்குள்ளே ஏதோ மாதிரி அழுத்து. சபேசா, வீட்டுக்காரனை போய் பார்க்குறேங்கிறே, யார் வீட்டுக்காரன் உனக்கு தெரியுமா, உன் கூட படித்தவன் ஹமீது சுல்தான் தான், ஞாபகம் இருக்கா அப்படின்னோடனே, சபேசன் வேகமாக ஹமீது சுல்தான் வீட்டுக்கு போகிறார். வாங்க வாங்க, எப்போ வந்தீங்கன்னு ஹமீதும் வரவே இருக்கிறார். நீ காத்தால தான், ஆமாம் நான் உங்களை கேட்கணும் அப்படின்னு கேட்குறார் சபேசன். கேளுங்க என்னவனே, நீங்கள் சங்கையர் ஐயர் வீட்டு அம்மாவுக்கு 30,000 தரதா சொன்னீங்களா அப்படின்னு கேட்குறார் சபேசன். ஹமீது பதிலே சொல்லலை. சொல்லுங்க அப்படின்னவுனே, ஆமாம் அப்படின்னவுனே, லஞ்சமா அப்படின்னு கேட்குறார். ஹமீது பேசாமே இருக்கார். சரி, வீட்டை எப்போ சாசனம் பண்ணலாம், எப்போ வேணாலும் பண்ணலாம், நாளைக்கு அப்படின்னோடனே, இன்றைக்கே கூட பண்ணலாம் அப்படின்னு சபேசன் ரொம்ப கோபமாகவும் வேகமாகவும் சொல்கிறார். என்னங்க அவ்வளோ அவசரம் அப்படின்னு கேட்டவுடனே, இல்லை நான் இந்த உலகத்தில் லாய்க்கே இல்லாத பைத்தியக்காரன்னு எனக்கு நல்லா தெரியுது அப்படின்னு சபேசன் சொல்கிறார். இதுக்கு ஹமீது, ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு, இல்லை எங்கள் அப்பா காலத்துலேருந்து இருக்கிறவங்கள வீட்டை விட்டு போக சொல்லக்கூடாதுன்னு வீட்டை விற்காமல் இருந்தேன், மகா கல்யாணத்துக்கு ப்ராவிடன்ட் ஃபண்ட் பணத்தை எடுத்தேன், இப்போ அந்த அம்மா உங்ககிட்டயே 30,000 வாங்கிடுச்சே, சே யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னு தெரியல, இப்போ என் மனைவி என் சிநேகிதர்கள் எல்லாரும் என்னை முட்டாள்னு நினைப்பாங்க, அவங்க முன்னாடியில் நான் அப்படி ஆயிட்டேன் அப்படின்னு ரொம்ப வருத்தமாக சொல்கிறார் சபேசன். ஹமீத் சுல்தான் மெதுவாக எழுந்து இவர் தோட தொடர, நீங்கள் முட்டாளெலாம் இல்லை, அந்த அம்மாவை தப்பாலாம் நினைக்காதீங்க, அந்த அம்மா ஒரு தெய்வம் அப்படின்னு சொல்கிறார். என்ன சொல்கிறீங்க அப்படின்னோடனே, உங்கள் மனைவிட்டிருந்து லெட்டர் வந்திருக்கு, அவங்க வீட்டை வித்துடணுன்னு முடிவோடு இருக்காங்க, ஆனால் நீங்கள் ஒருவேளை இவங்கள பார்த்த உடனே அனுதாபப்பட்டு வீட்டை விற்காமல் டெல்லிக்கு போயிடுவீங்களோன்னு அந்த மாமி பயந்துட்டாங்க போல் இருக்கு, அதனால் அந்த அம்மா என்கிட்ட வந்து சொல்லி அவங்க தான் 30,000 ரூபாய் என்கிட்ட வாங்கிட்டதா உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க, இதை கேட்டால் நீங்கள் இப்படி தான் நடந்துப்பீங்கன்னு அவங்க தீர்மானமாக நினச்சாங்க, அப்படியே நீங்களும் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னு அந்த ஹமீது சொல்கிறார். அப்படின்னா அவங்க பணம் வாங்கலையா அப்படின்னு சபேசன் கேட்க, ஒரு சல்லி காசு கூட வாங்கலை, அல்லா மேலே ஆணையாக சொல்கிறேன், இந்த மாதிரி நல்லவங்களை வீட்டை விட்டு போங்கன்னு நான் சொல்லுவேன், நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா, அந்த பயமே உங்களுக்கு வேண்டாம், நிம்மதியாக இருங்க, அவங்களுக்கு இன்னும் இது தெரியாது, அவங்க இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும், உங்களுக்கு இப்போ பணம் வேணும் அதான் முக்கியம், அதையும் நான் தடுக்கலை, உங்கள் விருப்பப்படி நாளைக்கே முடிச்சுடுவோம் இன்ஷா அல்லாஹ்.